الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز باب أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال أيضا وما أرسلنا من رسول إلا ليطاع بإذن الله صدق الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாளுகின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். சலவாத்தும் சலாமும் அகில உலகத்துக்கே அருட்கொடியாக வந்திருத்த அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரது அருமை தோழர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. புதிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்தில் அந்த அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் வல்லநாயகன் அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவன் விட்டுவிடுமாறு எச்சரிக்கை செய்துள்ள விளக்கல்களை முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த ரபியுல் மாவல் மாதத்தின் இந்திர பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப பகுதியில் அவர்களது நினைவை மக்கள் கவிதைகளாக பாடி நினைவூட்டி அதன் பின்னால் குலாக்களாக திரசங்கங்களாக அன்னாரது நினைவை புகழை எல்லா இடங்களிலும் பரப்பிக் கொண்டிருக்கிற நினைவூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு அனுப்பி வைத்த அந்த தொடர்பு அவர்கள் சமுதாயத்திலே ஒரு அரசியல் தலைவரை போலவோ அல்லது ஒரு புதிய ஒரு சிந்தனையை சமூகத்தில் உருவாக்கி ஒரு புரட்சியை உண்டாக்கிய தலைவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களைப் போல ஒரு புரட்சி தலைவராகவோ அல்லாஹ் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தவில்லை. ஆனால் மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையின் யதார்த்தத்தையும் அவர்கள் சமுதாயத்திலே முன்வைத்த விடயங்களுடைய நோக்கங்களையும் முழுமையாக புரியாததன் காரணமாக, அந்த விடயத்துடைய அறிவு இல்லாத மடத்தனத்தின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அரசியல் தலைவரை மக்கள் தொடர்பு வைப்பதைப் போல அல்லது ஒரு சிந்தனை புரட்சி ஏற்படுத்தி சமுதாயத்திலே ஒரு புதிய யுகத்தை உண்டாக்கி சென்ற ஒரு புரட்சி தலைவரை முன்வைப்பதைப் போல தொடர்பு வைப்பதைப் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதுடன் அல்லது அவர்களுடைய அவர்களின் ஆதரவாளர்கள் என்று அடையாளம் காட்டுவது போன்ற செயல்பாடுகளுடன் நின்று விடுகின்றார்கள், முற்று பெற்று விடுகின்றார்கள். எப்படி ஒரு அரசியல் தலைவரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு புரட்சி தலைவரை சமுதாயத்திலே மேலோங்கச் செய்வதற்காக வேண்டி மக்கள் கூட்டங்கள் போடுகின்றார்கள், புகழ் மாலை சூட்டுகின்றார்கள், அரங்குகள் அமைத்து கவிதைகள் அமைக்கின்றார்கள், ஊர்வலங்கள் என்று அடையாளம் கொடிகளை சுமந்து கொண்டு அவர்களை புகழ்கின்றார்கள். இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்ட இடத்தோடு நேரத்தோடு காலங்களோடு புகழ்ந்து அடையாள சின்னமாக பிறையுடைய அல்லது பச்சை கொடிகளை ஏந்தி நாம் எல்லாம் ரசூலுல்லாஹுடைய ஆதரவாளர்கள் என்றோ ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த ஒரு கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்ற தோரணையில் எம்முடைய செயற்பாடுகளை அமைப்பதை நாம் ஒரு பூர்த்தியான பின்பற்றுவதாக ரசூலுல்லாஹுடைய அந்த வருகையின் நோக்கத்தை நாம் புரிந்ததாக ஆக மாட்டாது. அதெல்லாம் உலகத்துடைய புரட்சி தலைவர்கள் உலகத்துடைய அரசியல் தலைவர்களுடன் மக்கள் வைத்துக் கொண்ட நிலைப்பாடாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்குரிய ஒரு மனிதர்கள் தான். அல்லாஹுடைய பெயரையே புகழாகவே ஆக்கியிருக்கின்றான். முஹம்மது அகமது என்ற பெயர்களை அல்லாஹ் சூட்டி அவருடைய பெயரே புகழுக்குரியது. ஒரு பயனால கதிக்கிற நம்முடைய பெயரை பிரஸ்தாபத்தை நாம் உயர்த்திவிட்டோம் என்று ரசூலுல்லாஹுடைய பிரஸ்தாபத்தை எல்லாம் உயர்த்தியிருப்பதாக குர்ஆனிலே அறிவிக்கின்றான். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், உலகத்தில் எந்த ஒரு வினாடியும் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு பெயராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறான். ஆதானிலும் இகாமத்திலும் துவாக்களிலும் குனூத்திலும் உலகத்தில் எந்த ஒரு கட்டத்திலாவது எந்த ஒரு இடத்திலேயாவது யாராவது ஒரு கூட்டமாவது அதானிலே இருப்பார்கள், அல்லது எக்காமத்திலே இருப்பார்கள், அல்லது குனூத்திலே இருப்பார்கள், அல்லது துவாவிலே இருப்பார்கள், அங்கெல்லாம் முஹம்மதுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டே ஆகும். எனவே தொடராக இடைவிடாது புகழப்படக்கூடிய ஒரு பெயராக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய பெயரை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அவருடைய பெயரை பிரஸ்தாபத்தை உயர்த்தியது மாத்திரமல்ல, அவர்களையே அல்லாஹ் உயர்த்தினான். அவருடைய விக்கிரை மாத்திரமல்ல, அவருடைய உடம்பையே அல்லாஹ் உயர்த்தினான். மேராஜின் போது அல்லாஹு தஆலா அவருடைய எந்த ஒரு மனிதரையும், ஏன் மலக்கையும், மலக்களின் தலைவர் ஜிப்ரீல் கூட உயர முடியாத இடத்துக்கு அப்பால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சன்னிதானம் வரை அரசு வரை உயர்த்தி ஒரு உயர்வுக்குரிய மனிதர் தான் என்று அல்லாஹ் உறுதிப்படுத்தி இருக்கின்றான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய புகழ், அவர்களுடைய நினைவு, அவருடைய உயர்வு அது உறுதிப்படுத்தப்பட்டு முடிவு செய்யப்பட்ட ஒரு விடயமாக ஆகியிருக்கின்றது. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு அனுப்பிய ஒரு நோக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவர்களை மக்கள் நபியருடைய புகழை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பவில்லை. அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், ஓமா அர்ஸல்னா மின் ரசூலின் இல்லா லியுதா பிஇஸ்னில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மாத்திரமல்ல, உலகத்தில் அதற்கு முன்னாலும் எத்தனை நபிமார்கள் உலக ரசூல்மார்கள் உலகத்திற்கு வந்தார்களோ அத்தனை ரசூல்மார்களையும் அனுப்பிய ஒரே ஒரு நோக்கம் இல்லா லியுதா பிஇஸ்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அவர்கள் அந்த சமூகத்தினால் பின்பற்றப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு விடயத்தை இலக்காக வைத்துத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பின்பற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர், மனிதர்களால் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு மனிதராக அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு விடயங்களும் பின்பற்றப்பட வேண்டும். அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டியோ, ஒரு கட்சியை உருவாக்குவதற்காக வேண்டியோ அவர்கள் உலகத்துக்கு வரவில்லை, வந்தார்கள் மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்காக வேண்டி. மனித சமுதாயம் இருந்தார்கள், ஆனால் மனித சமுதாயமாக அவர்கள் இருக்கவில்லை. மனிதர்கள் உலகத்தில் இருந்தார்கள், மனித தன்மையோடு அவர்கள் இருக்கவில்லை. எனவே மனிதர்களை மனிதர்களாக கட்டி எழுப்புவதற்காக வேண்டி, ஒரு உருப்படியான உண்மையான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டுவதற்காக வேண்டித்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினான். அதனால் எப்படி அனுப்பினான், அல்லாஹ் வந்து அவர்களை அனுப்பிய விதத்தை பற்றி சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், அனுப்பப்பட்ட நோக்கம் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். மனித சமுதாயம் சீரழிந்து போகிறது, மனிதர்கள் மனித சமுதாயமாக உருவாகாமல் சீரழிந்து போகின்றார்கள். இவர்களை சிறப்பான மனித சமுதாயமாக உருவாக்க வேண்டும், அதற்காக அல்லாஹ் அனுப்பினான். ஓமா அரசல்னா கைல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு எங்களுடைய ரஹமத்தாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஏன் ரஹமத்தாக ஆக்கியிருக்கிறான், உலகத்தை சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டும். ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தின் மீது முதலாவது பார்வை இரக்கமான பார்வையாக அமைய வேண்டும். இரக்கமான பார்வை, ரஹமத்துடைய பார்வை, அன்பு பார்வை அது உருவாகின்ற பொழுதுதான் அந்த போக்கிலேதான், அந்த நோக்கிலேதான் சமுதாயத்தை உருவாக்க முடியும். யாரும் சமுதாயத்தை இரக்கமாக அன்பாக பார்க்க இயலாதோ அவரால் சமுதாயத்திலே உருப்படியான ஒரு வேலையும் செய்ய இயலாது, அவரால் அது சாத்தியம் இல்லாத ஒன்றாக ஆகிவிடும். சமுதாயத்தை உருவாக்குகின்ற போது, சமுதாயத்தை சீராக்குகின்ற போது வருகின்ற கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள் இவையெல்லாம் சகித்து கொண்டு அங்கே நாம் தன்னுடைய நோக்கத்தை, இலக்கை அடைவதற்கு அந்த சகிப்புத்தன்மை வருவதற்கு இலக்கத்தன்மை வர வேண்டும். அதனால் அல்லாஹு தஆலா குடும்ப வாழ்க்கை அமைகின்ற போது தாய் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கிறார். இந்த தாய் தீட்டில் இருந்து கொண்டும் இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், இந்த பிள்ளைகளை தாய் தான் சமைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். அதனால அந்த தாயிடத்திலே பாசத்தை போட்டிருக்கிறான். ரஹம் என்ற அந்த பாசம் தாயிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லை என்றால் தாயினால் பிள்ளை வளர்க்கையெல்லாம் போய்விடும். பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்கின்றவர்களும் வயிற்றிலே சுமக்கின்ற போது வருகின்ற கஷ்டம், பெற்றெடுக்கின்ற போது வருகின்ற சிரமம், பெற்றதற்கு பிறகு வருகின்ற துன்பங்கள், அதை தொடர்கின்ற எத்தனையோ இன்னல்கள், இவை அத்தனையும் தாய்க்கு முன்னால் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது. ஒன்றுதான் தெரிகிறது, என்னுடைய பிள்ளை சீராக வேண்டும் என்று. இது எப்படி வந்தது சொல்லி, இது மனிதர்கள் என்பதனால நாம் என்னுடைய புத்தியை கொண்டு உணர்கின்றவர்களிடம் அல்ல, புத்திக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது புத்தியே இல்லாத மிருகங்களும் இப்படித்தான் நடக்கிறது. ஒரு மாடும் தடை குட்டை மீது இப்படித்தான் நடக்கிறது. ஒரு கோழி தடை குஞ்சு மீது இப்படித்தான் நடக்கிறது. பறவைகள் தன்னுடைய குஞ்சுகள் மீது இப்படித்தான் நடக்கிறது. அது எப்படி நடக்கிறது, அல்ல அப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவை எல்லாவற்றுக்கும் தன்னுடைய ரஹ்மத்தை பங்கிட்டிருக்கின்றான். அந்த ரஹ்மத்துடைய பங்கீடுதான் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குட்டிகளின் மீது, தன்னுடைய குஞ்சுகளின் மீது, தன்னுடைய பிள்ளைகளின் மீது இலக்க சிந்தனையோடு இருந்து அவைகளை வளர்க்கின்றார்கள். புகாரிலே முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், அருமை நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இன்ன லில்லாஹி மியத்த ரஹ்மத்தின், அல்லாஹ்விடத்திலே 100 ரஹமத் இருக்கிறது, அன்சல மின்ஹா ரஹமத்தன் வாஹிதத்தன், அந்த 100 ஒரே ஒரு ரஹமத்தை தான் அல்லாஹ் உலகத்துக்கு இறக்கி இருக்கிறான். இறக்கினது மாத்திரமல்ல, அதை உலகத்தின் சகல படைப்பினங்களுக்கும் பங்கிட்டுக் கொண்டிருக்கிறான். மனிதனத்துக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, காட்டிலே உள்ளவைகள், கடலிலே உள்ளவர்கள், தரையிலே உள்ளவைகள், அனைத்து படைப்பினங்களுக்கும் அல்லாஹாலா தன்னுடைய ஒரே ஒரு ரஹமத்தை பங்கிட்டு பரப்பி அல்லாஹ் பிரித்து கொடுத்திருக்கிறான். ஏன் கொடுத்திருக்கிறான்? சொன்னாக ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த பங்கீட்டின் காரணமாகத்தான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மீது இரக்கம் காட்டுகிறார், ஒரு விலங்கு தன்னுடைய குட்டி மீது அன்பு காட்டுகின்றது, பறவைகள் தன்னுடைய குஞ்சுகள் மீது அன்பு காட்டுகிறது. இவையெல்லாம் அந்த இரக்கம் ரஹ்மத்துடைய பங்கீடாக இருந்து கொண்டிருக்கிறது. சில உலகத்தில் இருந்த படைப்பினங்கள் எல்லாம் அவைகள் வளர வேண்டும், அவைகள் தன்னுடைய தாயினால் பராமரிக்கப்பட்டு உருவாக்கப்பட வேண்டும், உருவாக்கப்படுவதற்கு இரக்க பார்வை வர வேண்டும். ஒரு கோழி தன்னுடைய குஞ்சை இரக்கமாக பார்க்கிறது, ஒரு நாய் தன்னுடைய குட்டியை இரக்கமாக பார்க்கிறது, ஒரு பூனை தன்னுடைய குட்டிகளை இரக்கமாக பார்க்கிறது, அதனால்தான் வளர்க்கிறது. தாய் பாசம் என்று சொல்கிறோம், அதனால்தான் தாய் தன்னுடைய பிள்ளையை இரக்கமாக பார்க்கிறார். அந்த இரக்க பார்வையின் பிறகு ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகிறது, அந்த அர்ப்பணிப்பின் பின்னால் அது உருவாக்கப்படுகிறது. சில சமுதாயத்தை முன்னோக்கி வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை சீராக்க வேண்டும், சீர்குலைந்து நாசமாய் கொண்டு போகின்றார்கள், எல்லா கெடுதிகளின் உறைவிடமாக இருக்கின்றார்கள், இவர்களின் நலவுகளின் பிறப்பிடமாக மாற்ற வேண்டும். அதனால் இந்த சமுதாயத்தை முன்னோக்கிறன் ஆத்திரம் வருகின்ற ஒரு மனிதனாக, இந்த சமுதாயத்தை பார்த்தவுடன் ஒரு வெறுப்படுகிற ஒரு மனோபக்குவமாக இருந்திருந்தால் சமுதாயம் கைக்கு வராது. அதனால் ரசூலுல்லாஹி அவர்கள் எல்லாத்தாலும் சொல்கிறான், இந்த சமுதாயத்தில் இவங்களை எப்படி அனுப்பினோம் என்றால், எல்லா ரஹமத்தலில் ஆலமீன், அகிலத்தை பார்க்கின்ற போதே இறக்க பார்வை உண்டானது. அகிலத்தின் அனைத்து மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இரக்கமாக பார்த்தார்கள். ஒட்டகம் அழுகுரல் எழுப்புகின்ற பொழுதும் அந்த ஒட்டகத்தின் மீதும் நபியுடைய பார்வை இரக்கமாகத்தான் இருந்தது. தடவி விட்டு கேட்டார்கள், யார் என்னுடைய உரிமையாளர்? அன்சார் சஹாபி வருகிறார், சொன்னார்கள், இந்த ஒட்டகம் எனது முறையிடுதப்பா, நீ இதற்கு வேலையை அதிகமாக கொடுக்கிறாய், ஒழுங்காக கவனிக்கிறாய் இல்லை என்று ஒட்டகத்தின் மீதும் தன்னுடைய பார்வையை இரக்கமாகத்தான் செலுத்தினார்கள். எனவே சமுதாயத்தை சமைக்க வந்த நபியவர்கள் சமுதாயத்தை பார்க்கின்ற போது பிரித்து பார்க்கவில்லை, ஒரு பக்கம் கோபமாகவும் மறுபக்கம் இரக்கமாகவும், இது என்னுடைய ஆக்கள் என்று பிரித்தும், இது அடுத்தவர்கள் என்று ஒதுக்கியும் பார்க்கவில்லை. சமுதாயத்தில் மனிதர்களையும் அனைத்து படைப்பினங்களை உட்பட இரக்கமாக பார்க்கின்ற தன்மையிலே அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை இல்லா ரஹமத்தலில் ஆலமீன், அகிலத்துக்கே ரஹமத்தாக ஆக்கியிருக்கின்றோம். சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு முதலாவது தேவையானது சமுதாயத்தை இரக்க பார்வை கொண்டு பார்ப்பது, அன்பாக பார்ப்பது, என்னுடைய மக்கள் என்று பார்ப்பது. இந்த பார்வை உள்ளவர்கள் தான் சமுதாயத்தில் ஏதாவது நல்லது செய்வார்கள், இல்லாவிட்டால் சமுதாயத்தை நாசமாக்கி சென்று விடுவார்கள். ஏன் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தன்னுடைய நடைமுறையை பற்றியே சொல்லுகின்ற பொழுது, உன் அகிலத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரபுல் ஆலமீனாகிய அல்லாஹு தஆலா தான் எப்படி இந்த படைப்போடு நடந்து கொள்கின்றேன், எனக்கும் நாம் படைத்த இந்த படைப்புகளுக்கும் தொடர்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அதையும் அல்லாஹ் ரஹ்மத்துடைய சிபத்தாகத்தான் சொல்லுகின்றான். வருகிறது, லம்மா கலல்லாஹுல் ஹல்க கதப ஃபி கிதாபின் வஹு இன்தஹு ஃபௌக அர்ஷிஹி இன் ரஹ்மத்தி சபகத் கலபி. எப்போதெல்லாம் அந்த படைப்புகளை படைப்பதற்கு முடிவு செய்தானோ அந்த நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய அரசுக்கு மேலே இருக்கக்கூடிய பதிவேட்டிலே அல்லாஹ் தன்னுடைய நேரியாகவே தன்னுடைய நடைமுறையாகவே அல்லாஹ் பதிவு செய்து விட்டான், இன் ரஹ்மத்தி சபகத் கலபி, என்னுடைய இரக்கம் கோபத்தை முந்திவிடுகின்றது. கலபத் கலபி, என்னுடைய இரக்கம் என்னுடைய கோபத்தை மிகைத்துவிடக்கூடியது என்று தான் ரஹ்மத்துக்கு சொந்தக்காரன். அல்லாவிடத்திலே ஏராளமான சிபத்துக்கள் இருக்கிறது, அஸ்மா ஹுஸ்னா அல்லாவுடைய சிபாத்துக்களை எங்களுக்கு விவரிக்கின்றது. அதில் ஒரு சிபத் ரஹ்மான் ரஹீம் என்ற சிபத், இந்த சிபத்தை தான் அல்லாஹ் உட்படுத்தி இருக்கின்றான். குர்ஆன் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துகிறது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது. அந்த குர்ஆனின் ஆரம்ப சூரத் சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்வுக்கும் எங்களுக்குரிய தொடர்பை சுருக்கமாக விவரிக்கின்றது. அதில் ஆரம்ப வசனம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறது. அது என்னது? நாம் எல்லாம் எல்லா நேரங்களிலும் குர்ஆன் ஓதத்தில் மாத்திரமல்ல, எங்களுடைய தேவைகளிலும் எல்லா நேரங்களிலும் பாவிக்கின்றதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த அல்லாஹ் யார்? அவர் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். சரி, அல்லாஹ் ரஹ்மானாக இருப்பதனால்தான், ரஹீமாக இருப்பதனால்தான் பாவிகளும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாஸ்திகரும் உலகத்திலே நடமாடுகின்றார்கள், அல்லாஹ்வின் விரோதிகளும் தங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி உலகத்தை பாவிக்கின்றார்கள். ஏன் ஏன் நடக்குது? அல்லாஹ் ரஹ்மான் என்பதனால். ஏன்? அவன் இரக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறான், நிலவர்களையும் இரக்கமாக பார்க்கிறான், தன்னுடைய விரோதிகளையும் இரக்கமாக பார்க்கிறான், அல்லாஹ் இல்லை என்று சொல்பவனையும் அல்லாஹ் இரக்கமாக பார்க்கிறான். என்னுடைய படைப்பு என்ற அந்த பார்வையில் எல்லாம் பார்த்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே சோதர்களே, ரஹ்மத் என்ற தன்மை, இரக்க பார்வை, இரக்க தொடர்பு, இது ஒரு சமுதாயத்தை பயன்படுத்துவதற்கு, ஒரு சமுதாயத்திலே நல்லதுகளை உருவாக்குவதற்கு, ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவையான முதன்மையான உணர்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உணர்வை இழந்துவிட்டு வேறு எதை கொண்டு வந்தாலும் சமுதாயத்தை அவர்கள் சீராக்க முடியாது, சமுதாயத்திலே ஒரு உருப்படியான காரியத்தை அவர்களால் செய்து கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான தன்னுடைய அந்த குர்ஆன் என்ற அறிவு பொக்கிஷத்தை அன்பளிப்பாக அவர்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டலாக அல்லாஹ் வழங்குகின்ற பொழுது அதை கொடுத்த விதத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த குர்ஆனை நாம் படிப்பித்தோம். எப்படி படிப்பித்தோம்? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், ரஹ்மானாகிய அல்லாஹ் படிப்பித்தான். சில படிப்பிப்பதற்கு படிப்பிப்பதற்கும் தேவையான ஒன்று, அவர் அறிவாளியாக இருக்க வேணும், விவேகியாக இருக்க வேணும், திறமசாலியாக இருக்க வேணும், பட்டங்கள் பெற்றிருக்க வேணும், பதவிகள் அடைந்திருக்க வேணும் என்றதெல்லாம் இருக்கத்தாமனும் என்றாலும் இவை அனைத்தை விட மிகித்தது அவரிடம் ரஹமத் இருக்க வேண்டும். அவர் தன்னுடைய மாணவர்களை இரக்கமாக பார்க்கின்ற ஒரு பார்வை உள்ளவராக இருந்தால்தான் அந்த ஆசிரியர் மாணவ சமுதாயத்தை உருப்படியான ஒன்றாக உருவாக்கி எடுப்பார். இல்லை என்றால் அந்த மாணவர்கள் ஆசிரியர் கையிலிருந்து கலண்டு போய் விடுவார்கள், படிப்பித்ததற்கு அடையாளமும் இல்லாமலாகிவிடும். அவருடைய இரக்கத்தன்மை இல்லாமலாகிவிட்டால் தன்னுடைய கஷ்டத்துக்கு கண்ட பலன் ஒன்றும் இல்லாமலாகிவிடும். அதனால்தான் தன்னுடைய அறிவுடைய சிபத்துக்களை முன்வைக்காமல் அல் ஆலிம் அல்லமல் குர்ஆன், அல் அல்லாம அல்லமல் குர்ஆன் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சொல்வான், அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் இந்த வேதத்தை ஏன் படிப்பிக்கிறான்? உங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் படிப்பிக்கின்றான். நீங்கள்லாம் சீராக வேண்டும், நீங்கள்லாம் சிறப்பாக வேண்டும், நீங்கள் எல்லாம் நாசமடைந்து விடக்கூடாது, நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இரக்கம் உள்ள நிலையிலே அல்லாஹ் உங்களுக்கு இந்த இல்மை படிப்பிக்கின்றான் என்று ரஹமத்துடைய சிபத் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு கட்டி எழுப்பதற்குமே தேவை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அனைத்தையும் உருவாக்குவதற்கு உருப்படியான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களை ரஹமத்தின் மொத்த வடிவாக அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகிறான். இல்லா ரஹமத்தில் இல்லா அலமி, அல்லாஹு தஆலா அந்த ரஹமத்துடைய வெளிப்பாடு, அந்த ரஹமத்துடைய தன்மை எவ்வாறு வாழ்க்கையை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வப்போது அல்லாஹு தஆலா வழிகாட்டி இருக்கிறான். மிகவும் நெருக்கடியான ஒரு கஷ்டமான ஒரு சீனுலையிலையும் அந்த தன்மை விடுபட்டு விடக்கூடாது, அந்த ரஹமத்துடைய இரக்கத்துடைய சுபாவத்துக்கு மாற்றம் நடந்துவிடக்கூடாது என்பதிலே அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் உன்னிப்பாக அல்லாஹு தஆலா அறிய தொடங்கியிருக்கிறான். ரசூலுல்லாஹி வாழ்க்கையில் மிக மிக பாரமான ஒரு கட்டம்தான் உஹதுடைய ஒரு கட்டம். அந்த உஹதுடைய மைதானத்திலே ரசூலுல்லாஹி அவர்களுக்கு மிகவும் உள்ளத்துக்கு மிக மிகவும் உறுதுணையாக, முகப்பத்தாக, நேசமாக, நெருக்கமாக இருந்த ஒருவர் தான் தன்னுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள். 9 சாச்சாமாரில் 2 பேரை தவிர எல்லாருமே விரோதிகளாக இருந்தார்கள். அபுஜஹலும் தன்னுடைய தந்தையுடைய சகோதரர் தான், விரோதத்தை கக்கிக் கொண்டிருந்தார், விரோதத்தை வளர்த்துக் கொண்டிருந்தார், விரோதத்தின் அவர் மொத்த உருவாக இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னால் அடுத்த சகோதரர் ஹம்சா ரத்தர்கள் உயிரிலும் மேலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்து வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி அவர்களுக்கு அந்த உஹதுடைய மைதானத்திலே ஹம்சா ரத்தர்கள் கொல்லப்பட்ட விடயம், கொல்லப்பட்டது மாத்திரமல்ல சித்திரவதை செய்யப்பட்டது, சித்திரவதை செய்யப்பட்டது மாத்திரமல்ல தூக்கி எடுப்பதற்கு உடம்பு கிடையாது, ஹசரத் ஹம்சா ரத்தர்கள் உடம்பு ஒட்டப்பட்டு சின்னாமின்னப்படப்பட்டு கீழே விழுத்தப்பட்டு குதிரைகளும் ஒற்றகங்களும் ஏறி மிதித்து அது மண்ணோட மண்ணாக அப்படியே கலந்து விட்டு அவிடத்தையே குழி தோண்டி ஜனாசா அழக்க வேண்டிய நிர்பந்தமா நிலை ஏற்பட்டது. இது ரசூலுல்லாஹி அவர்களுக்கு மனதுக்கு மிக மிகவும் வேதனையான ஒரு விடயமாக இருந்தது. சொன்னார்கள், ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பத்துடைய இழப்பை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள், ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சியை பார்த்துவிட்டு சொன்னார்கள், என்னுடைய ஹம்சாவுக்கு அழுவதற்கு யார்தான் இருக்கிறார்? ஹம்சாவின் இந்த இழப்பை, இவருக்கு ஏற்பட்ட இந்த நிலையை, அகோரமான நிலைக்கு ஆறுதலுக்காக வேண்டி அழுவதற்கு ஆள் இல்லையே என்று அங்கலாய்ந்து கொண்டிருந்தார்கள், கவலையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பினான். இவ்வளவு இறங்கி வந்து சொன்னார்கள், யார் சொல்லல்லா என்னுடன் ஒப்பாரி வைத்து அழுவது தடுக்கப்பட்டு விட்டது, ஒப்பாரி வைக்க கூடாது. ஹம்சாவுடைய உடம்பு மண்ணுக்குள்ளே அது அப்படியே சின்ன பின்னமாக இருந்தாலும் அல்லாஹ் அரசியலை உயர்த்தி விட்டான். அசதுல்லா அசது ரசூலுஹி, சிங்கம் என்று அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று செய்து சுனதா சுனதாக்களுடைய தலைவர் என்று அல்லாஹ் தாலா அவர்களை உயர்த்தி விட்டான், அங்கே அரசியலை பதிவு செய்து விட்டான். எனவே கீழே விழுந்தார்கள், சின்ன பின்னமான பார்வைதான், பெயர் உயர்த்தப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி சொல்லவர்கள் அந்த கட்டங்களில் தன்னுடைய ஆத்திரம் மிகைத்து சொன்ன வார்த்தை தான், நான் இதற்கு ஒன்றுக்கு 70 பேரை பழிவாங்குவேன் என்று சொன்னார்கள். ஒரு ஹம்சாவுக்காக வேண்டி 70 பேரை பழிவாங்குவேன். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ரஹ்மத்துல் ஆலமீனுடைய நாவில் இது பொருத்தமில்லை, அல்லாஹ் அத்தர்பியத்துடைய ஆயத்தை இறக்கினான். சொன்ன அல்லாஹு தஆலா நீங்க அப்படி பழிவாங்குவதென்றால் சமனுக்கு சமனாக உங்களுக்கு என்ன நஷ்டம், என்ன தீங்கு அநியாயம் இழைக்கப்பட்டதோ அந்த அநியாயத்தின் அளவுதான் பழிவாங்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதையும் வானா என்று சபர் செய்து கொண்டால் அது உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி நீங்கள் பழி வாங்க வேண்டாம், பழி வாங்குற தன்மையுடன் நடக்க வேண்டாம், நடந்த அநியாயத்துக்கு பழி வாங்க வேண்டாம் என்று ரஹமத்துல் ஆலமீனுக்கு அல்லாஹ் தஆலா சமுதாயத்திலே தொடர்பு கொண்ட வழியை எல்லாம் கட்டிக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மாணவர்களை தனக்குடைய அந்த சஹாபாக்களை கூட வைத்துக் கொள்வதற்கு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அந்த தோழர்களை அவர்கள் தன்னுடைய அந்த அசாபுகளை பண்படுத்துவதற்கு அல்லாஹ் கொடுத்த தரபியத்தில் ஒன்றுதான் அல்லாஹ் கொடுத்தான். நபி உங்களுடைய அஹ்லாக்கை சிறந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். கடின சித்தம் உள்ளவர்களாக இருந்தால் மக்கள் உனக்கு கிட்ட இருக்க மாட்டார்கள், ஓடி விடுவார்கள். நீங்கள் இரக்கமாக நடங்கள். சில இரக்கமாக நடப்பதற்கு உள்ள ஒரே ஒரு உறுதிதான், ஒரே ஒரு ஆதாரம் தான் அல்லாஹ்வுடைய ரஹமத். அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல் சமுதாயத்தை பல்வேறுபட்ட குறைகளும் பலவேறுபட்ட அநியாயங்கள் நிறைந்த ஒரு சமுதாயத்தை இரக்கத்தோட பார்ப்பது என்பது கஷ்டமான ஒரு விஷயம். ஃபபிமா ரஹமத்தி மினல்லாஹி லிந்தலஹும், நபியே அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களை இருப்பதனால் அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு நீங்கள் மக்களில் இரக்கமாக நடக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி அவர்களுக்கு தன்னுடைய ரஹமத்துடைய தொடர்பில் மக்களின் இரக்கமாக நடக்கின்ற தன்மையை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினான். ரசூலுல்லாஹி அவர்களுடைய மக்காவுடைய காலம் முடிந்து மதீனாவுடைய காலத்தில் அல்லாஹ் வேறு வெற்றியுடைய தினத்தை, மக்காவுடைய வெற்றியை அவர்களுக்கு சந்தோஷமான வெற்றியுடைய நாளாக அல்லாஹ் அமைத்துக் கொடுக்கிறான். தாம் இருக்க முடியாது துறந்து சென்ற மக்காவை வெற்றியுடன் வந்து நுழைகின்ற ஒரு கட்டம் அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறான். அந்த கட்டத்திலே அது சாது பின் உபாதா அலிதருடைய கையில் கொடி கொடுக்கப்படுகிறது. அவர்களுடன் ஒரு கூட்டம் வருகின்றார்கள். அங்கே வருகின்றது அபூ சுஃபியான் நிற்கிறார். அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு விரோதமாக பல கட்டங்களில் நடந்தவர். அந்த அபூ சுஃபியான் குரேஷிகளின் தலைவராக இருந்து நபிகளுக்கு எதிராக செயல்பட்டவர். மக்கா வெற்றி வரும் வரையில் அவருடைய செயல்பாடு அப்படித்தான் இருந்தது. அபூ சுஃபியானை கண்டதும் சாது பின் உபாதா அலிதர்கள் உடனடியாக ஒரு ஆவேசம் வந்தது. சொன்னார்கள், அல் யௌமு யல்மு மல்ஹமா, அல் யௌமு யௌமு மல்ஹமா, இன்றைய நாள் பழிவாங்குகிற நாள், நாங்கள் பழிக்கு பழி வாங்க போகிறோம். எங்களை விரட்டப்பட்ட இடம் நாங்கள் மீண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய கையில் ஆட்சி கிடைத்திருக்குது, இன்னைக்கு என்ன செய்யறோம் பார்ப்போம் என்ற நம்முடைய அந்த பொதுவான மக்களுடைய பேச்சின் தோரணையில் சாது பின் உபாதா அவர்கள் பேசுகின்றார்கள், பழிவாங்குகிற நாள் என்று சொன்னார்கள். இப்போது சாபு சுஃபியான் அவர்கள் ரசூலுல்லாஹி பக்கத்தில் சென்று சொன்னார்கள், பாருங்கள் சாது பின் உபாதா இப்படி பேசுகிறார், பழிவாங்குகிற நாள் என்று தீர்த்து கட்டுகிற நாள், எங்களுடைய கையில ஆட்சி கிடைக்கிறது என்று சொல்கிறார் என்ற நபி சொல்லவர்கள்
உடனடியாக செய்தி அனுப்பினார்கள். அவருடைய கொடியை கையில் இருக்கிற கொடியை பறித்தெடுத்து அவருடைய மகன் கைசிடன் கொடுக்குமாறும், எப்போதும் இந்த நாள் யௌமும் மல்ஹமா அல்ல, பழிவாங்குற நாள் அல்ல, யௌமும் மர்ஹமா, இது வந்து ரஹ்மத்துடைய நாள். அல்லாஹ் தௌபாவை கண்ணியப்படுத்திய நாள், தீனுக்கு கண்ணியத்தை கொடுத்த நாள், பழிவாங்குற நாள் இல்லை என்று வெற்றியின் தினத்திலும் காபாவுடைய அந்த பொறுப்பு அது தன்னுடைய கையிலே கிடைத்த நாளிலையும் ரசூலுல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய தொடர்பை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டினான். சமுதாயத்தை உருவாக்கி வந்த நபி அவர்கள் வெற்றியின் நாளிலும் பழிவாங்குற சிவத்தல்ல அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது ரஹ்மத்துடைய நாள், வெற்றியின் நாள், ரஹ்மத்துடைய நாள். சில உலகத்துடைய நாடுகளுடைய வெற்றியிடையே எப்படியான தன்மையை நாம் எங்கேயும் காண முடியாது, ஆனால் இங்கு காணலாம் என்றால் அதே ரகசியம் வேறென்றுமில்லை, ஒன்றுதான். அபு சுஃபியான் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அப்பாஸ் பக்கத்தில் இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக மக்களை நுழைகின்றார்கள். ஒவ்வொரு கபீலாவும் அவருடைய கொடியை ஏந்திக் கொண்டு 8,000, 10,000, 4,000, 2,000 எப்படி ஒவ்வொன்றால் நுழைகின்றார்கள். அபு சுஃபியான் பார்த்து பிரமித்து போய் கொண்டிருக்கிறார். ஹஜரத் அப்பாஸ் அறிமுகப்படுத்தினார்கள், இவர் இந்த கபீலா, இவர் இந்த கபீலா, இவர் இந்த கபீலா, 1,000 பேர் போறார்கள் போறார்கள் என்று சொன்னுடன் அபு சுஃபியானுக்கு அவர் பிரமித்து போனார். சொன்னார், இந்த நாள் யா அபுல் ஃபதல் லக்கத் அஸ்பஹைபுனா அகீக்கல் யௌம அதீமா. ஏ அபுல் ஃபதலே, அப்பாஸ் அவரை பார்த்து சொல்கிறார், அபுல் ஃபதல், இன்றைய நாள் உன்னுடைய சாச்சா சகோதரனுடைய மகனுக்கு மிகவும் மகத்தான ஒரு நாள், வெற்றி நாள். இது ஆள் பெரியாளா பேசாரு, உன்னுடைய மகன் இன்றைக்கு பெரிய மனுஷன் அப்படின்னு சொன்னார். என் வெற்றி கிடைத்திருக்கிறது. கூட்டம் கூட்டமாக மக்கள் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இது வெற்றியுடைய நாள். இன்றைக்கு உங்களோட மகன் யார்? இவர் பல வருடங்களுக்கு முன்னால் ஒழித்து ஒழித்து அங்கே சவுரிலே ஒழித்து புகையிலே ஒழித்து மறைவாக மறைவாக மதினாவை சென்றடைந்தவர் இன்று வெட்ட வெளிச்சமாக பட்ட பகலிலே வெற்றி கழிப்புடன் அனைவரும் தலைகுனிந்திருக்கிற நிலையில் வந்திருக்கிறார், படையுடன் வந்திருக்கிறார். வெற்றிதானே சொன்னார்கள். உங்களுடைய சாச்சாவுடைய மகன், உங்களுடைய சகோதரைய மகன் என்னை பெரிய ஆளா பைத்தார்னு சொன்னார். அப்பாஸ் அதை சொன்னார்கள், ஏ அபா சுஃபியான், என் நகன் நபூவா, இது ஆட்சி அல்ல, இது வெற்றி அல்ல, இது இது ஆள் பெரிய ஆளாகிறது அல்ல, இதுதான் நபூவத்ன்னு சொன்னார்கள். இது வெற்றி கழிப்பு உண்டாகிறதல்ல, ஒருவரை விழுத்தாட்டி என்னதான் மேலே ஏறுறதல்ல, ஒருவனை மிதித்து என்னவரும் தலை நிமிந்து நிற்க ஒன்றல்ல, இது நுபுவத்துன்னு சொன்னார்கள். நீங்க நினைச்சர் மாதிரி அல்ல, உங்களோட கையில் இந்த ஆட்சி பறைந்து எங்கட கையில வந்திருக்குது, நீங்கெல்லாம் கீழே நாங்கள்லாம் மேலே, அப்படி உலகம் போகிற போக்கில் அல்ல இன்றைக்கு நடந்திருக்குது, இது வந்து நுபுவத்துன்னு சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். அந்த நேரத்திலே நபியுடைய கோஷம் என்ன இருந்தது, நாங்கள் பிடித்து விட்டோம், நாங்கள் எங்கள் தாய் நாட்டை எடுத்து விட்டோம், எப்படி கோஷம் இருக்கவில்லை? அப்படித்தான் நாம் எல்லாம் கோஷம் விடுவோம், உலகம் அப்படித்தான் கோஷம் விடும், எங்களை பறி போனதை எடுத்து விட்டோம், உரிமைகளை அடைந்து விட்டோம் என்றுதான் மக்கள் உலகம் கோஷம் விடும். சரி, உலகத்தின் போக்கிலே கிடைத்த வெற்றி அல்ல இது. நபிகள் சொன்னார்கள், நசர் அபுதா வஹஸ் ஜுந்தா வஹஸம் அல் அஹ்சாப வஹதா, என்ன நடந்திருக்கிறது, தன்னுடைய அடிமைக்கு அல்லாஹ் வெற்றி குறித்திருக்கிறார். இன்றைய வெற்றியுடைய நாள், இவர் யார்? முகமது சலாம் யார்? தலைவர். தலைவர் என்று சொல்லவில்லை, நான் தலைவர் என்று சொல்லவில்லை, நான் ஒரு அடிமை, அடிமைக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்திருக்கின்றான். தன்னை வெற்றியின் நாளில், நாடு கையில் கிடைத்த நாளில் தன்னை தலைவனாக அறிமுகப்படுத்தவில்லை, நான் தான் உங்களுடைய தலைவர் என்று சொல்லவில்லை, நான் யார்? நசர் அபுதா, நான் ஒரு அடிமை. நீங்கெல்லாம் யார்? அல்லாஹ்வுடைய அடிமை. நான் யார்? அல்லாஹ்வுடைய அடிமை. வேறுபாடு காட்டவில்லை. அப்ப வெற்றி யாருக்கு சொந்தம்? நீங்க அடிமை, அப்ப வெற்றி யாருக்கு சொந்தம்? மக்காவுடைய வெற்றி, முஸ்லீம்களுடைய வெற்றியில் ரகசியம், ஒரு தனித்துவம் என்னென்றால், வெற்றி தனி நபரின் பக்கம் இணைக்கப்பட மாட்டாது. வெற்றிக்கு உரிமை தனியொரு நபரோ, தனியொரு குழுவோ, தனியொரு கட்சியோ வெற்றிக்கு உரிமை கொண்டாடுவது கிடையாது. முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த, தன்னுடைய உயிரையும் பணையும் வைத்து, தன்னுடைய இரவு பகலாக அலைந்து, அல்லாஹ்வுடைய தீனுக்காவிலே அனைத்தையும் இழந்து அடைந்த இந்த நாளில் வெற்றி அடைந்து விட்டோம் என்ற வார்த்தையை நபியர்கள் பாவிக்கவில்லை. பாவித்தது என்ன? வெற்றியை அல்லாஹ் தந்தான். இந்த கூட்டங்கள் எல்லாம், இந்த விரோதிகள் எல்லாம், இந்த குறைஷிகள் எல்லாம் எங்களை கேவலப்படுத்தினவர்கள், அநியாயப்படுத்தினவர்கள், தங்களை அப்படியே ஊரை விட்டு விரட்டினவர்கள். இவர்கள் எல்லாம் நாங்கள் தோற்கடித்து விட்டோம். யாரு நாங்கள் தோற்கடித்து விட்டோம் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் அவனே தான் தட்டத்தனியவர்களை தோற்கடித்து விட்டான். வெற்றியின் உரிமை அல்லாவுக்கு மட்டும் இணைக்கப்படுகிறது. இதுதான் சஹாபாக்களும் நபிவர்களும் நபுவத்திலே இந்த போக்கிலே கண்ட வெற்றியின் ரகசியம். வெற்றியை தனிநபருக்கு இணைத்தது கிடையாது. உலகம் பரவோக்கு தனிநபருக்குத்தான் இணைக்கப்படும். துனியாதாரர்களுடைய வெற்றிகள் அவர் தனி நபருக்கு இணைக்கப்படும். இணைக்கப்பட்டால் அங்கே பெருமை உண்டாகும். அங்கே தலைவர் சகா தன்னை அறிமுகப்படுத்துவார். அநியாயங்கள் நடக்கும். இது முழு உலகத்தில் நடக்கின்ற உலக வெற்றிகளின் அடையாளம். இஸ்லாத்துடைய வெற்றி அப்படி கிடையாது. இஸ்லாத்துடைய வெற்றி, நபிமாருடைய வெற்றி, நபுவத்துடைய வெற்றி ஆள் பெருசாவது கிடையாது. அவர் சொல்லுகிறார், உன்னுடைய மகள் இன்றைக்கு பெரிய ஆள், உடைய சகோதரி மகளிடம் பெரிய ஆள் ஆயிட்டார். அப்பா சொல்றார், பெரியார் பத்திர வெற்றி அல்ல இது, இன்னகன் நபுவா. இது நபுவத் வெற்றி தனிநபருக்கு சொந்தமில்லை, அல்லாவுக்குத்தான் சொந்தம். சரி, அல்லாஹ் தஆலாவும் சஹாபாக்களுக்கும் நபிகளுக்கும் இதே தர்பியத்தை தான் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் வழங்கினான். ஒவ்வொரு கட்டங்களையும் சஹாபாக்கள் யுத்தத்திலே ஈடுபடுகின்றார்கள், எதிரிகளை வெல்லுகின்றார்கள், கொள்ளுகின்றார்கள். அதனால் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி என்ன சொல்லுகிறான், இது நீங்கள் செய்கிறீர்கள், உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டாம். ஒமா ரமைத்த இது ரமைத்த உலாக்கின் அல்லாஹ் ரமா. நபி சொல்லவர்கள் ஒரு கட்டத்திலே எதிரிகளுக்கு முன்னால் தன்னுடைய கையில் இருந்து மண் ஒரு பிடியை அள்ளி வீசுகின்றார்கள். அந்த மண் போய் எல்லா விரோதிகளுடைய கண்ணிலே போய் தட்டிக் கொள்கிறது. அவர்கள் கண் பார்க்க இல்லாமல் ஆகிவிடுகின்றார்கள். இந்த நிகழ்வை பார்க்கின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்க மண்ணள்ளி எறிந்த நேரத்தில் அதை நீங்க எறிந்ததல்ல, உலகின் அல்லாஹ் ரமா, அல்லாவே தான் எறிந்தான். என்ன அல்லாஹ் சொல்கிறான், அந்த செயல்பாட்டின் உரிமை அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். உலகத்தில் ஏதாவது நடந்து விட்டால் அதை உரிமை கொண்டாதற்கு சும்மா மூலையில் உட்கார்ந்து ஓடி வருவார். நாங்கள் தான் இந்த வேலை செய்யணும் சொல்வார். எந்த சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். கடைசி நேரத்தில் ஏதாவது செஞ்சிருப்பார்கள், ஓடி வந்து சொல்வார்கள், அவள் இருந்து ஆகிற வரை, ஆரம்பத்து கடைசி வரை நாங்கள் தான் இதை காரணம் என்று தங்களை அதுக்கு பேருக்கு போட்டுக்கொள்வார்கள். இது உலகத்திலே வெற்றியடைய போக்கு. ஆனால் இங்கே அல்லாஹ் தர்பியத் கொடுக்கிறார். நபியர்களுக்கு உயிரை பணைய வைக்கின்றார்கள். நபியுடைய உடம்பு அதைக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அங்கே இன்னலுக்கு உட்படுத்தப்படுகிறது. மக்கள் சகிதாக்கப்படுகிறது. கால்கள் இரத்தம் போய்விடுகிறது. எப்படியெல்லாம் நடந்து கூட அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க செஞ்ச வேலையில்ல, அல்லாஹ் செஞ்ச வேலை. ஓமா கத்தலுகு வலாக்கின் அல்லாஹ் கத்தலவும், அந்த விரோதிகளை நீங்க கொள்ளல, அல்லாஹ் தான் வெட்டினான் என்று அல்லாஹ் தஆலா ஈமானுடைய பாடத்தை அல்லாஹ் படிப்பித்தான். இப்ப என்ன விளங்குகிறது என்றால், உலகத்திலே என்ன நிலைமை வாழ்ந்தாலும், எது நடந்தாலும், நடத்துகிறவன் அல்லாஹ் என்ற அந்த நிலைப்பாட்டை விட்டும் சரிவிடக் கூடாது. அதுதான் எங்களுடைய வெற்றியின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிற பாடத்தை அல்லாஹ் தஆலா இந்த சம்பவங்கள் என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகள் முன்மாதிரிகள், அதை எல்லா காலத்திலும் பின்பற்ற தகுந்த ஒரு முன்மாதிரியா இருக்கிறது. அதனால் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, லகத் கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. முன்மாதிரி அதுதான் அழகு. உலகத்திலே நாம் எத்தனையோ முன்மாதிரிகளை பார்த்து பின்னால போய் கொண்டிருக்கிறோம். அது அளவாக தென்படுகிறது. அதனால் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய முன்மாதிரிகள் யாருக்கு அழகு, லிமன் கான யர்ஜுல்லாஹு வல்யௌமில் ஆகிரா, அல்லாஹுடைய ஆகிரத்தை நம்பி வாழக்கூடியவர்கள், அல்லாஹுவை ஆதரவித்து வாழக்கூடியவர்கள், அல்லாஹுக்காக வாழுகிறோம், ஆகிரத்தை நம்பி வாழக்கூடியவர்கள், ஆகிரத்துக்காக வாழுகிறோம் என்ற போக்கிலே யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கும். ஆகரத்தை மறந்தவர்கள், அல்லாஹுவை மறந்தவர்கள், அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் முன்மாதிரி அழகாக தென்பட மாட்டாது. யகுதியத்துக்கு பின்னால், நஸ்ரானியத்துக்கு பின்னால், அந்நிய கலாச்சாரங்களுக்கு பின்னால் தங்களை அடிமைப்படுத்திக் கொள்வார்கள். சில சமுதாயத்தை சீராக்க வேண்டும், சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும், சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லோருக்கிட்ட இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான அடிப்படைகளை பின்பற்றுகின்றார்கள். என்றாலும் முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அடிப்படையை தான் வைத்திருக்கிறான். முஸ்லீம்களுடைய துனியா சீராக வேண்டும், முஸ்லீம்களுடைய ஆகரம் சீராக வேண்டும், முஸ்லீம்கள் உலகத்தில் வெற்றியடைய வேண்டும், முஸ்லீம்கள் ஆகரத்தை வெற்றியடைய வேண்டும், முஸ்லீம்கள் உலகத்தில் வெற்றியடைவதற்கு வேறொரு முயற்சி, முஸ்லீம்கள் ஆகரத்தில் வெற்றியடைவதற்கு என்னொரு முயற்சி என்று ரெண்டு முஸ்லீம்களுடைய மைதானத்தை எல்லாம் தரவில்லை. ரெண்டு முஸ்லீம்களாக, ரெண்டு கூட்டமாக முஸ்லீம்களை எல்லாம் பிரிக்கவில்லை. முஸ்லீம்கள் உலகத்தில் வெற்றியடைவதற்கும், முஸ்லீம்கள் மறுமையில் வெற்றியடைவதற்கும் ஒரே ஒரு வழியை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். உலகத்திலே வெற்றி என்ன? உலகத்தில் முஸ்லீம்கள் வெற்றியடைந்த நாளைத்தான் அல்லாஹ் அடையாளப்படுத்தி குர்ஆன் சொல்கிறான், முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. உலகத்திலே வெற்றி எதனால் கிடைக்கிறது? நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வெற்றி கிடைத்திருக்கிறது. முஸ்லீம்களுக்கு வெற்றி வேற உலக அஸ்பாபுகளை கொண்டு கிடைப்பதில்லை, உலகத்துடைய முன்னேற்றத்தை கொண்டு முஸ்லீம்களை வெற்றி கிடைப்பதில்லை. அது வெற்றி அல்ல, ஏமாற்றம். வெற்றியின் காட்சி, வெற்றியின் தோற்றம் ஆகிய பின்னால் என்ன மறைந்திருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். முஸ்லீம்களை வெற்றி என்றால் இதாஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் வெற்றியின் தோற்றம் எல்லாம் வெற்றி அல்ல, அது ஏமாற்றமாகத்தாகும். ஆகிய பின்னால வேறொரு ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி விடுவான். எனவே வெற்றிக்கு முன்னால் நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நுஸ்ரத் என்ற உதவி வர வேண்டும். வல் ஃபத்ஹ், அதுதான் வெற்றியாக கொண்டிருக்கிறது. சரி, அந்த வெற்றியின் அடையாளம் என்ன? முஸ்லீம்களை அடைந்த வெற்றியின் அடையாளம், இது முஸ்லீம்களின் வெற்றி. அந்த வெற்றியின் அடையாளம் இஸ்லாம் வளர்வது. முஸ்லீம்களுக்கு வெற்றி என்று சந்தோஷப்படுகின்ற ஒரே ஒரு வெற்றி எது குழுவின ஃபீதீன் இல்லா யஃபாஜா. நீங்கள் பார்ப்பீங்க, இஸ்லாம் வளரும். இஸ்லாம் வளர்வதுதான் முஸ்லீம்களே வெற்றி. எதுவரைக்கும் இஸ்லாம் வளரவில்லையோ, முஸ்லீம்களுக்கு இஸ்லாமிய சிந்தனை வரவில்லையோ, முஸ்லீம்களுடைய நம்பிக்கை மாறவில்லையோ, முஸ்லீம்களுடைய சூழலே இஸ்லாமிய அக்காம்கள் கட்டளைகள் நிறைவேற்றப்படவில்லையோ, சரி, எதுவெல்லாம் முஸ்லீம்களுடைய வெற்றி அல்ல. முஸ்லீம்களுடைய வெற்றி என்றால் எது குழுவின பீதி இல்லா யஃபாஜா, இஸ்லாம் வளர வேண்டும். தீன் வளருகிறது, தீன் வளர்வதற்கு சூழல் உருவாயிருக்கிறது. மக்களுடைய சிந்தனை எல்லாம் அல்லாஹ் பக்கம் திரும்புகிறது. மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்கின்றார்கள், ஓ தீனுடைய உறுதியாகின்றார்கள். இதுதான் முஸ்லீம்களுடைய வெற்றியா இருக்கின்றது. குர்ஆன் அதனை உறுதிப்படுத்தி சொல்கிறது, உலகத்தில் முஸ்லீம்கள் வெற்றி, அவர்களுக்கு தீன் வளர வேண்டும். மறுமையில் வெற்றி, இது உலகத்தின் வெற்றி. மறுமையின் வெற்றி என்ன? கமன் ஜுருசிகானின் ஜன்னா பட்டது பாத், நரகத்திலிருந்து தப்பி சோர்க்கம் போய்விட்டார், வெற்றி அடைந்து விட்டார். சரி, உலகத்தின் வெற்றி முஸ்லீம்களுக்கு தீன் வளருவது, அல்லாஹ்வுடைய உதவி அடைவது, இஸ்லாம் வளருவது. இதுதான் உலகத்தில் முஸ்லீம்கள் வெற்றி என்று நிம்மதி அடைவதே ஒரே ஒரு வழி. மறுமையில் வெற்றி, அவர்கள் நரகத்திலிருந்து தப்பி சுவர்க்கம் போவது. சில இதைத்தான் அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய சரித்திரம் முழுக்க எங்களுக்கு அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். எனவே உலகத்தில் நாம் ரெண்டு வகையாக பார்ப்பது கிடையாது. உலகத்தின் முன்னேற்றத்துக்கு வேறொரு முயற்சி, ஆகரத்தின் வெற்றிக்கு வேறொரு முயற்சி, ரெண்டு முயற்சி கிடையாது. ஒரே ஒரு முயற்சியை தான் அல்லாஹ் ஆக்கி வைக்கிறான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மா அல் யகீன் வஸ்ஸுஹூத், இந்த உம்மத்துடைய சீர்திருத்தம், உலகத்துடைய வெற்றி, மறுமையுடைய வெற்றி, ரெண்டையும் இணைத்த சமூக சீர்திருத்தம் இருக்கிறது. அதை வருவதற்குரிய அடிப்படை விஷயம் அல் யகீன் வஸ்ஸுஹூத், உலகத்திலே மக்களுடைய உள்ளங்களில் யக்கீன் உண்டாக வேண்டும். அல்லாஹ்வுடைய தாத்தின் மீது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளின் மீது உறுதியான யக்கீன் உண்டாக வேண்டும். உலகத்தின் பச்சற்ற தன்மை உண்டாக வேண்டும். இதுதான் முஸ்லீம்களுடைய சீர்திருத்தத்தின் ஆரம்பம். சரி, இந்த யக்கீனுடைய தன்மை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மீது உறுதியாகக்கூடிய நம்பிக்கையுடைய தன்மை, ஆகரத்தை முன்னோக்கிய தன்மை, உலகத்திலே பச்சற்ற தன்மை, இது வராமலுக்கு முஸ்லீம்களுடைய சீர்திருத்தம் வரமாட்டார். நான் நினைக்கலாம், பச்சற்ற தன்மை, உலகத்தை ஒதுக்கி வாழ்வது அப்படின்னு மக்கள் நினைப்பது என்ன? உலகத்தை விட்டு ஒதுக்கி ஒரு மூலையில போயிருந்து ஒரு பரதேசியாக அப்படியே போய் உலகம் வாழாண்டு போறது அப்படின்னா நாங்கெல்லாம் அப்படியே கைவிடப்பட்டு விடுவோமே, உலகத்தில் முன்னேறணுமே என்று தவறாக மக்கள் நினைக்கின்றார்கள். ஜுஹூதி என்றால் உலகத்தை கைவிட்டு காட்டுக்கு போறதல்ல, உலகமே வாழாண்டு உட்கார்வதல்ல, உலகத்தில் பேராசை கொள்ளாமல் இருப்பது. உலகத்தை பாவிக்கலாம், உலகத்திலே பிறந்தலாம், உலகம்தான் அனுபவிக்கின்ற இடம் என்ற ஒரு நப்பாசையில் உலகத்திலே அப்படியே மூழ்கிவிடக்கூடாது. சில சகாபாக்கள் யுத்தங்களில் வெற்றியடைந்த கட்டங்களில் விரோதிகளை எச்சரிக்கை செய்வதற்கு இந்த ஆயுதத்தை தான் பாவித்தார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஒரு கட்டத்தில் தன்னுடைய விரோதிகளுக்கு கடிதம் ஒன்று எழுதினார்கள். அந்த விரோதிகளை, அந்த அந்நியர்களை பயமுறுத்தாட்டி ஒரு கடிதம் ஒன்று எழுதினார்கள். அவர் பயமுறுத்தாட்டின ஆயுதம் என்ன தெரியுமா? எங்களுடைய நவீன ஆயுதம் இருக்கின்றோ, அல்லது எங்களுடைய மித்திய ஆயுதம் பயிற்றப்பட்ட மக்கள் இருக்கின்றோ, அல்லது நவீன தாக்குதல் செய்யக்கூடிய முறை இருக்கிறேன்றோ, அப்படி ஒன்றும் எழுதவில்லை. இந்த உலகம் அப்படித்தான் பயமுறுத்தாட்டுகிறது. எங்களை இன்ன சாதனம் இருக்கிறது, அவங்களோட நாடு அட்ரஸ் இல்லாமல் வாங்கிவிடும், அப்படி வைத்திருக்கிறோம், கட்டுப்படுங்கள், எல்லாத்தையும் அழிப்போம் என்று இன்றைக்கு உலகம் பயமுறுத்தாட்டுகிறது. அதாவது உமர் அவர்கள் பயமுறுத்தினார்கள், இன்ன மழை கோமன் என ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், எங்களிடத்தில் படை இருக்கிறது. எப்படி படை தெரியுமா? யுஹிப்புனல் மௌத்த, அவர்கள் உலகத்தை வெறுக்கின்றார்கள், மௌத்தை விரும்புகிறார்கள். அப்படியான ஆக்கள் இருக்கிறார்கள், உலகத்தை வெறுக்கின்ற, அதாவது உலகத்தில் மூழ்கல் அவங்க, உலக பேராசை உள்ளவர்கள் அல்ல, மௌத்தை விரும்புகின்ற கூட்டம் இருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? உங்குடாக்கள் மதுபானத்தை விரும்புவது போல மௌத்தை விரும்புகிற கூட்டம் இருக்கிறார்கள் என்று கடிதம் எழுதிய பிறகு பயமுறுத்தினார்கள். அவர்களுக்கு எல்லாம் வெற்றிகளை கொடுத்தார். அடுத்த மக்கள் தலைகளை பார்த்தா உலகமே அனுபவிக்கிற இடம், உலகத்தை அடைய வேணும், உலகம்தான் லட்சியம் என்று போகின்ற கூட்டம் இருக்கிறது. அவர்கள் அழிவுடைய வாசல்களை திறந்து விடுவார்கள். ஹதீஸில் வருகிறது, அர்மி நபி சொன்னார்கள், யூசிக்குல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அகிலத்திலா கசாத்தியா. ஒரு காலம் வரும், முஸ்லீம்களுக்கு அந்நியர்கள் எல்லாம் தங்களுடைய படை பட்டாளங்களை கோத்திரங்களை எல்லாம் அழைப்பார்கள். விருந்துக்கு சாப்பாடை வைத்துக் கொண்டு வாங்க வாங்க சாப்பிடுவோம் என்று அழைப்பதை போல முஸ்லீம்களை அழிப்பதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் அடுத்தடுத்த கூட்டங்களை எல்லாம் கூப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்த நீண்ட ஹதீஸ் தொடரில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், ஓமின் கில்லத்தின் நகுனியோமேடன், அந்த நாளையினால சிறுபான்மையா, அதனால நசிக்கப்படுகிறோமா? சொன்னார்கள், நீங்க தான் பெரும்பான்மையா இருப்பது, முஸ்லீம்கள் உலகத்திலே பெரும்பான்மையா இருக்கின்றார்கள், ஆனால் நசிக்கப்படுகிறார்கள். என்றால் நீங்கள் வெள்ளத்தில் அடிபட்டு செல்கின்ற ஷருகளைப் போல இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே பவினை போட்டு விடுவான், உள்ளங்களில் விரோதியுடைய பயத்தை போட்டு விடுவான், எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய உங்கள் மீது கண்ணியத்தை எல்லாம் கலட்டி விடுவான், எதிரிகளுடைய உள்ளத்தில் எல்லாம் தைரியத்தை போட்டு விடுவான். பகன் என்றால் என்ன என்று கேட்டார்கள். இதெல்லாம் நடக்கிறது காரணம் என்ன? முஸ்லீம்கள் உள்ளத்தில் பகன் பிறந்து விட்டது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா முஸ்லீம்களை பற்றிய கண்ணியம் கலட்டப்படுவிடும், முஸ்லீம்கள் உள்ளத்தில் எதிரிகளுடைய பயம் உழந்துவிடும், பயந்து பயந்து வாழ்வார்கள். மாறு செஞ்சா என்ன நடக்கும் என்று பயம் வரும். சொன்னாக நினைத்தவர்கள் உலக பேராசை உள்ளத்திலே குடிகொண்டதும் மரணத்தை வெறுப்பதும் அழிவின் வாசலை திறந்து விடுகிறது. உலகம்தான் வேணும், உலகத்தில் முன்னேறணும், அத்தானங்களை வெற்றியை நினைக்கிறோம், அத்தான அழிவு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த நிலைப்பாட்டில் தான் உலகம் அழிந்து கொண்டு போகிறது. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அழிகின்றார்களோ, எங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு பிரச்சனையோ, அங்கெல்லாம் பகன் உண்டாக்கப்படுகிறது. என்ன பகன்? குப்பு துணியா, உலகத்தை அடைய வேண்டும் என்ற அந்த சிந்தனை மரமே மறந்து போன போக்கு. அல்லாஹ்வுடைய பயமில்லா தன்மை, மௌத்தை வெறுப்பது. ஏன் வெறுக்கிறோம்? உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற இலட்சியத்திலே வாழ்வதனால் மௌத்து வெறுப்பதாகிவிடுகிறது. எனவே சோகலே ரசூலுல்லாஹினுடைய முன்மாதிரியை பற்றி பேசுகின்ற நாம் ரசூலுல்லாஹர்கள் விட்டு சென்ற முன்மாதிரி இதுதான். யக்கீனுடனும் உலக பற்றற்ற தன்மையிலும் வாழ்க்கையை அமைக்கின்ற போது உருப்படியான சமுதாயம் உருவாகும். அல்லாஹு தாலா அப்படியான இந்த உயர்ந்த தன்மைகளை எங்கள் உள்ளத்திலே ஆக்கி அல்லாஹ் விருப்பமான ஒரு சமுதாயமாக உருவாகுவதற்கு அல்லாஹ் தௌபி செய்வானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இளமையை சீராக்கி தந்தருள்வாயாக, இந்த உள்ளங்களின் உண்மையான யக்கீனை தந்தருள்வாயாக. சமுதாய சீர்திருத்தத்துக்கு என்னென்ன தன்மைகளை முன்மாதிரி முழுமையாக விளங்கி பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான விளக்கத்தையும் தௌஃபீக்கையும் யார் அனைவருக்கும் சந்தல்வாயாக.